நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ஐயா.
சந்தோஷம். வணக்கம்.
இப்ப யூனிவர்சல் பீஸ் பவுண்டேஷன்,
உலக சமாதான அறக்கட்டளை,
அந்த அறக்கட்டளை பற்றிய விவரங்களை சொல்லுங்களேன். ஏன் இது துவங்கப்பட்டது அப்படிங்கறத.
உலக மக்கள் அனைவரும் அவரவர்களுக்குள்ள தகுதிக்கு ஏற்ப உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, விவசாயம், அரசியல், ஆன்மீகம் போன்ற எல்லா நாட்டிற்கும் பொதுவாக இது விளக்கம் தருவதால் இதற்கு குண்டலினி யோக மூல குரு தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆலயம் உலக சமாதான ஆலயம். அந்த ஆலயத்தை சிறப்பாக நடத்த ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை தான் உலக சமாதான அறக்கட்டளை. தனி மனித சமாதானம் மூலம் உலக சமாதானத்தை ஏற்படுத்துவது இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது.
என்ன பணிகளெல்லாம் அதில் இருந்து செய்கிறீங்க?
இதில் குறிப்பாக யோகம், ஒவ்வொரு தனி மனிதனையும் அவனுக்கு உள் இருக்கின்ற உள் அறிவை தூண்டி விடுவதின் மூலம் ஒரு தனி மனிதன் சிந்தனையாளராக தன்னுடைய தவறுகளை தானே உணர்ந்து தெளிந்து தான் சிறப்பாக அமைதியானவனாக மாறுகிற பொழுது தன்னால் குடும்பமும் சமுதாயமும் தேசமும் உலகமும் அமைதி அடைகிறது. அதனால்தான் தனி மனித அமைதி மூலம், தனி மனித சமாதானத்தின் மூலம் உலக சமாதானம்.
பொதுவாக இப்போ வந்து யோகா வந்து ஒரு பிரபலமான ஒரு கலைன்னு சொல்லலாம், அல்லது வந்து ஒரு வழிமுறையாக இருக்குது. நான் வாசித்த வரைக்கும் ஒரு 14 வழிமுறைகள் யோகாவில் இருக்குது அப்படின்னு நான் வாசிக்கிறேன். ஆனால் உங்கள் ஸ்பெஷாலிட்டி, உங்கள் சிறப்பு வந்து
குண்டலினி
யோகா. அது வந்து மற்ற ஸ்டைல் அல்லது மற்ற யோகா முறைகள்லேருந்து குண்டலினி யோகா வந்து எப்படி மாறுபடுது?
இது மாறுபடுவதல்ல. யோகத்தில் பல, பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம், லய யோகம், சிவ யோகம் என்று பல வழிமுறைகள் இருக்கிறது. இது அனைத்தையும் சேர்ந்த ஒரு யோக முறை. அதனால்தான் இதை 12 காலங்களுக்கு முன்பு எண்மர் அடங்கிய ஒரு குழு, நந்தி தேவர் என்ற ஒரு குருதேவர் தன்னுடைய எண்மர் அடங்கிய ஒரு குழுவிற்கு இந்த யோகத்தை கற்பித்து கொடுக்கின்றார். அதிலே சனகாதி முனிவர்கள் 4, வியாக்கிரமபாதர், சிவமுனி, பதஞ்சலி, சிவ திருமூலர் ஆகிய இந்த 4 இந்த யோக முறைகளை மனிதகுலத்திற்கு விரிவாக எடுத்துச் சொன்னார்கள். அதிலே இன்று ஃபாதர் ஆஃப் யோகா, யோகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பதஞ்சலி மகரிஷி. அவர் சமஸ்கிருத மொழியிலே இதனை தொகுத்து வழங்கினார், அஷ்ட அங்க யோகம் என்று. அதையே தமிழ் மொழியில் திருமூலர் அஷ்டாங்க யோகத்தை எழுதியிருக்கின்றார், திருமந்திரமாக சொல்லியிருக்கின்றார். ஆகவேதான் இந்த யோகம் 8 படித்தரங்களை கொண்டது. இந்த படித்தரங்களில் முதலிலே இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற படித்தரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனிதன் முறையாக இந்த யோகக்கலையை கற்றால் ஒரு சாதாரண மனிதன் மா மனிதனாக திகழலாம்.
அடுத்ததாக உங்களை பற்றி வாசிக்கும் போது 1 நிமிட அமைதி தியானம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் 1 மினிட் பீஸ் மெடிடேஷன்.
ஆமாம். அப்படின்னா
என்னன்னு சொல்லுங்கள்.
வெரி. இந்த உயர்ந்த நிலையை அடைய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வழிமுறைகளையும் வகுத்தார்கள். இதையெல்லாம் வகுக்கின்ற பொழுது இதற்கு பல காலங்கள் தேவைப்பட்டது. இப்பொழுதுள்ள கால கட்டத்திலே 1-20 நிமிடம், 30 மணி நேரம் இவைகளுக்கெல்லாம் உட்கார்ந்து தியானம் செய்வதற்குண்டான ஒரு சூழல்கள் இல்லை. அதனால் தான் 1 நிமிடத்தில் அந்த கடந்த உள்நிலையை அடைதல், ஆழ்ந்த அமைதியில்தான் அற்புத சக்தி அடங்கி இருக்கிறது. இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற 3 உணர்வுகளையும் கடந்த உள் உணர்வு அது 4வது நிலை. அந்த 4வது நிலைக்கு, அந்த ஆழ்ந்த மனதிற்கு செல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே நாம் எதை நினைக்கிறோமோ அதை உருவாக்க முடியும். ஆழ்மன பதிவுகள்தான் ஒரு மனிதனை வாழ்க்கையாக மாற்றுகிறது. அதனால்தான் இந்த 1 நிமிடம் போதுமானது.
1 நிமிடத்தில் அது சாத்தியம்,
சாத்தியக்கூறுகள் தான். அந்த 1 நிமிடத்தில் அந்த மனதை ஆழ்ந்த அமைதி நிலைக்கு கொண்டு செல்கிறோம். அதற்கு ஒரு சிறிய பயிற்சிகளையும் கொடுக்கின்றோம். அதாவது சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது மூச்சை இழுப்பது, விடுவது. சாதாரணமாக பார்த்தால் அது மூச்சு தான். ஆனால் அந்த மூச்சு தான் உயிர் மூச்சு என்று சொல்லுகிறோம். உயிரின் இயக்கமே மூச்சாகிறது. அதனால் தான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று பார்ப்பதற்கு மூச்சை பார்க்கிறோம். மூச்சு இல்லை என்றால் உடலிலே உயிர் இல்லை என்று சொல்லுகிறோம். இந்த மூச்சின் மூலம்தான் ஒரு மனிதன் உன்னதமான நிலையையும் அடைய முடியும், மூச்சு அற்ற நிலைக்கு செல்ல முடியும். முடியுமா என்றால், இப்பொழுது சாதாரண மனிதன் ஒரு நிமிட நேரமாவது மூச்சை நிறுத்த முடியுமா என்றால் சற்று கடினம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் 10 மாதம் தாயின் கருவறையில் மூச்சற்று இருந்தானே, மூச்சற்று இருக்க முடியும். வெளிவந்த பிறகு அந்த மூச்சின் இயக்கம் வெளிப்படுகிறது, அப்பொழுது வெளிமூச்சாக மாறுகிறது. அதுவரை அந்த மூச்சின் இயக்கமானது உள்ளேயே நடந்து கொண்டு இருக்கிறது. யோகத்தில் மீண்டும் அதே மூச்சை உள்மூச்சாக மாற்றிக்கொள்வது. அதனால்தான் மூச்சு இழுத்தல் விடுதல். அப்போ மூச்சு இழுத்து விடுதலிலே எல்லோருக்கும் தெரிந்த நிலை. ஆனால் ஆழ்ந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால், மூச்சை இழுத்து பிறகு விட்டு சில வினாடிகள் கழித்து மீண்டும் மூச்சை இழுத்து விடும். அப்போ ஆழ்ந்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுதுதான் இந்த உடலினுடைய உள் உறுப்புகள் அனைத்தும் மீண்டும் புத்துணர்வு பெறுகிறது. ஆகவே தான் இந்த 4 நிலைப்பாடுகளை கொண்ட இந்த 1 நிமிட நேரம், மூச்சு இழுத்தல், நிறுத்தல், விடுதல், அமைதி, மூச்சற்ற நிலை. மூச்சு இழுத்தல், நிறுத்தல், விடுதல், அமைதி. ஆக மூச்சு இழுப்பதில் 3 வினாடி, நிறுத்துவதில் 3 வினாடி, விடுவதில் 3 வினாடி, மூச்சற்ற, பேச்சற்ற, மனமற்ற, எண்ணமற்ற நிலை அந்த 4வது நிலை. இந்த 1 நிமிடத்தில் 3, 3, 3, 3 என்ற 1 சுழற்சிக்கு 12 வினாடிகள். ஆக இதை 5 முறை செய்கின்ற பொழுது 1 நிமிடம் ஆகிறது. இந்த 1 நிமிடத்தில் 15 வினாடிகள் நாம் அந்த அமைதி நிலைக்கு செல்கிறோம். எப்படிப்பட்ட மன சஞ்சலங்கள், சலனங்கள், அழுத்தங்கள், இறுக்கங்கள் இருந்தாலும் இந்த 1 நிமிட அமைதியை செய்து பார்க்கின்ற பொழுது மனம் தானாக ஆழ்ந்த அமைதிக்கு சென்று விடுகிறது. ஆழ்ந்த மனதிற்கு சென்று அங்கு நாம் பதித்தால் அந்த பதிவின்படி அனைத்தும் நடக்கிறது. அதனால் தான் அந்த இடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை நினைக்க வேண்டாம். நான் நோயாளி, நோயாளி, நோயாளி என்றால் நீ நோயாளியாகவே இருப்பாய். நான் கடன்காரன், கடன்காரன், கடன்காரன் என்று நினைத்து கொண்டிருந்தால் நீ கடன்காரனாகவே இருப்பாய். நான் அன்பானவன் என்று நினைக்கின்ற பொழுது அன்பாய் மாறுகிறாய். அறிவானவன் என்று எண்ணுகின்ற பொழுது அறிவாளியாய் திகழ்கிறாய். ஆற்றலானவன் என்று எண்ணுகின்ற பொழுது ஆற்றல் நிறைந்தவனாய் மாறுகிறான். ஆனந்தமானவன், அழகானவன், அமைதியானவன், கடைசியிலே நான் தெய்வீகமானவன். ஆக தன்னை ஒருவன் எப்படி எண்ணுகிறானோ அதுவாகவே உருவாகுகிறான். இதற்கு தான் இந்த 1 நிமிடம். இந்த 1 நிமிட நிலையிலே மனம் ஆழ்ந்த நிலைக்கு செல்லுகின்ற பொழுது 4வது நிலை அது. அதனால்தான் விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. இந்த 3 நிலைகளையும் கடந்த உள் நிலைதான் தியான நிலை. இந்த நிலைக்கு இந்த மனதை கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த நிலையில் மனிதன் என்ன நினைக்கிறானோ அதுவாக உருவாகிறான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நம்முடன் கலந்துரையாடி கொண்டிருப்பவர் ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் குருமகான் பரஞ்சோதியார் அவர்கள். உங்களை பற்றி வாசிக்கும் போது சுற்றுப்புறச் சூழல், நதிநீர், அது மாதிரி நிறைய அம்சங்களை நீங்கள் வந்து குறிப்பிட்றீங்க. அதுக்காக சில பணிகளையும் செய்கிறீங்க. இப்போ வந்து நிறைய பேர் நதிநீர் இணைப்பு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆன்மீகவாதிகள் கூட சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா?
நாங்கள் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம். அதாவது நீர் வழிச்சாலைகள் அமைப்போம். முதல்ல இந்த பார்த்தீங்கன்னா இந்த காவிரி பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா, இது தமிழ்நாடு வேறு, கர்நாடகா வேறு, தமிழ்நாடு வேறு, கேரளா வேறு. கேரளாவில் இருக்கக்கூடிய தண்ணீரை இங்கே கொடுக்க மாட்டோம், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை இங்கே கொடுக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி உலகளாவிய நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா, ஐரோப்பாவில் ஒரு இடத்துல இருக்கிற தண்ணி ஐரோப்பா நாடுகள் முழுவதுக்கும் போகுது. அந்த தண்ணினால் சண்டை இல்லை. இங்கே மலேசியா, சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலேசியாவிலேருந்து தான் சிங்கப்பூருக்கு தண்ணி போகுது, அதுக்கும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டிலிருந்து பாகிஸ்தானுக்கும் மற்றதுக்கும் போகுது, அந்நாடுகளுக்கு நாடுகள் போகிறப்ப சண்டையே இல்லை. ஆனால் இந்த மாநிலத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய மாநிலத்திலையும் சண்டையை இருக்காதுங்க. அது பாவம் இந்த அரசியலார்கள் பாவம் செய்ய, அதாவது அரசியலார்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒன்றை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணியில் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா நல்ல மழை பெய்யுது, சரியான நீர் நிர்வாகம் ஏற்பட்டால் எல்லா மக்களுக்கும் சரியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் முதல்ல இந்த நதிகளை எல்லாம் முதல்ல இவங்க எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம்னு மாநிலங்கள் சொந்தம் கொண்டாடாமல் இருக்க முதல்ல நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கு முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை எல்லாம் சந்தித்து பேசுகின்ற போது அவர் கிளீனாக சொன்னார், அதாவது நதிகள் ஏற்கனவே நம்மளுடைய நிலைகளில் தேசிய நிலைகளில் தேசியமயமாக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் தேசியமயமாக்குவோங்கிற இது தேவையில்லை அப்படின்னார். அதுக்கப்புறம்தான் அப்போ நதிகளை நிறைய பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு வருடத்திற்கு ஒன்று வெள்ள நிவாரணம், இன்னொன்று வறட்சி நிவாரணம், இந்த ரெண்டுலேயுமே போயிட்டுருக்குறோம். அப்போ வெள்ளம் வருகின்ற பொழுது இந்த நீரை பயன்படுத்தி கொண்டால், இந்த நீரை பாதுகாத்து கொண்டாலே போதும், நமக்கு வறட்சியே வராது. அதனால தான் நம்ம முதல்ல இந்த நீர்வழிச்சாலைகளை அமைப்போம். அப்போ அதிகமாக வெள்ளம் வருகின்ற பொழுது, வடக்கு இருந்து வருகின்ற பொழுது அது நீர்வழிச்சாலையாக மாற்றிக்கொண்டால் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் எங்கேயும் போகாதுங்க. இல்லைன்னா வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு கடைசியாக எங்கே போயிடுதுன்னா கடலுக்கு தான் போகுது. இதைத்தான் நம்ம முதல்லருந்தே நீர்வழிச்சாலைகளை அமைப்போம்னு இப்போ சொல். இப்போ எல்லாமே இப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு வரோம். இப்போ நம்முடைய சத்குருவும் அது நதிகளை மீட்போம் அப்படிங்கிற இதில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் பார்க்குறப்ப விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற கூற்று என்னென்னா, இனி ஒரு மூன்றாவது உலகப்போர் வறுமையாயின் அது தண்ணீருக்காக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தண்ணீர் வந்து பற்றாக்குறையா அப்படின்னா, தண்ணீர் வந்து மனித குலத்திற்கு தேவையான தண்ணீர் நிச்சயம் இருக்கிறது, நிச்சயம் இருக்குங்க. ஆனால் இதை வந்து நம்ம சரியாக நிர்வாகம் பண்ணிக்கல.
மனிதன் பொருளாதாரத்தில் மேம்படும் போது அவன் சமயத்திலிருந்து மாறுபடுகிறான் அல்லது விலகுகிறான்ங்கிறது வந்து வளர்ச்சியடைந்த நாடுகளில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில், ஆஸ்திரேலியா உட்பட வந்து அது நிரூபிக்கப்படுற ஒரு அம்சமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதிகமான மக்கள் வந்து நாங்கள் எந்த சமயத்தையும் சாராதவர்கள்ங்கிற எண்ணிக்கை வந்து மற்ற எல்லா சமயத்தை விட அதிகமான எண்ணிக்கை இருக்குது. அது ஒவ்வொரு குடிமக்கள் கணக்கெடுப்பு நடக்கும்போதும் அது அந்த எண்ணிக்கை கூடிகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீக குருங்கிற வகையில், மனிதனுக்கு சமயம் தேவைதானா அல்லது கடவுளே தேவைதானா?
கடவுளுக்கு முதல்ல நமக்கு வந்து சரியான விளக்கத்தை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அது ஒரு தனித்த பொருள் அல்ல, தனித்ததும் அல்ல. கடவுள் என்பதற்கு எல்லாமாக என்ன இருக்கிறதோ அதுதான் கடவுள். அதே சமயத்தில் கடவுளை தவிர்த்து வேறு ஒரு பொருள் இல்லை, எல்லாமாக இருப்பது கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் அது இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஒரு நீர் வாழ்வனை, ஊர் தாவரம், ஊர்வனை, பரப்பனை, நடப்பனை, நடப்பனவற்றுள் மனிதன் என்று எல்லாருமாக இருப்பது எதுவோ அதுதான் கடவுள்னு சொல்லுவோம். இப்போ ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிட்னி மட்டும் ஆஸ்திரேலியா இல்லை, பெர்த் மட்டும் ஆஸ்திரேலியா இல்லை, மெல்போர்ன் மட்டும் ஆஸ்திரேலியா இல்லை, இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் ஆஸ்திரேலியா. அதனால் இதையெல்லாம் எந்த பகுதியை விட்டும் ஆஸ்திரேலியான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் கண்ணு மட்டும் ஒரு மனிதன் ஆக மாட்டான். உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்கள் வரை, புறக்கருவிகள், அகக்கருவி, அவனுடைய மனம், இதெல்லாம் சேர்ந்ததைத்தான் ஒரு தனி மனிதன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கடவுள் என்பது என்ன? இந்த சூரிய மண்டலம், பால்வெளி மண்டலம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சேர்ந்தது எதுவோ அதுவே கடவுள். அப்போ பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு தனித்த ஒரு இடமோ தனித்த ஒரு பொருளோ இல்லையே.
நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன். இப்போ மெல்பர்னோ சிட்னியோ போகிறதோ இருக்கட்டும், ஆனால் மெல்பர்ன் தான் சிறந்த நகரம், சிட்னி தான் சிறந்த நகரம் அப்படின்னு இருக்கும்போது இந்த நகரங்களே வேண்டாம், ஆஸ்திரேலியாவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கடவுளின் பெயரால், சமயத்தின் பெயரால் சண்டைகள், வன்முறைகள், கொலைகள், பயங்கரவாதம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ கடவுள் வேண்டாம், சமயம் வேண்டான்னு சொல்கிற அந்த தரப்பில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தானே படுது இல்லை?
ஆமாங்க, அது அவரவருடைய அறிவுக்குத்தானே. இப்போ அந்த பொருளாதாரமெல்லாம் போயிடுச்சுன்னா, இப்போ கையில் காசு இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாம் சாதிக்க முடியுதுன்னு நினைக்கிறதுனால இன்னொன்று தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ பொருளாதாரமே இல்லைன்னு வைங்க, அப்போ இன்னொன்றை பற்றி ஏதோ சிந்திக்கிறாங்கல்ல, அப்போ எப்போ கடவுளை சிந்திக்கிறான்? துன்பத்தில் தான் சிந்திக்கிறாங்க. அதாவது நல்லா நடந்து போகிறவனுக்கு எதுவுமே தேவையில்லை இல்லைங்க. இப்போ கால் கொஞ்சம் ஏதாவது அடிபட்டு பண்ணணும் உடனே அது ஏதாவது ஒரு ஊன்றுகோல் தேவைன்னு அவன் நினைக்கிறான். அதே சமயத்தில் நல்லா நடக்கிறவன் ஊன்றுகோலை ஊன்றி போகிறவனை தவறாக நினைக்கிறான், கீழானவனாக நினைக்கிறான், தான் நல்லா இருக்கிறேன் மற்றவரெல்லாம் அப்படி இருக்கானு. என்ன எப்போவாவது ஒரு நாள் அவனுக்கும் இந்த நிலை வரும்னு அவன் நினைக்கல.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.